நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க்கு எழுதின சுவிசேஷம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் வசனம் 3 முதல் 20 வரை நாம் இந்த நாளில் எடுத்துக்கொண்ட பகுதி. கர்த்தர் கிருபையாய் 3 அதிகாரத்தை முடிக்கும்படியாக உதவி செய்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அடுத்தது 4ஆம் அதிகாரத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல தெல்ல தெளிவாக இயேசு ஆண்டவர் தெல்ல தெளிவாக இந்த இடத்துல அவர் சத்தியத்தை போதித்துக் கொண்டே வருகிறத நம்ம பார்க்கலாம். மறுபடியும் அவர் போதகம் பண்ணி சத்தியத்துக்குள்ளாக அனைவரையை கொண்டு வரும்படியான தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா, நாங்கள் அதாவது மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு ஓமையை அவர் சொல்லி விளக்கப்படுத்துகிறார். ஒரு அருமையான ஓமையை சொல்லி அவர் விளக்கப்படுத்துகிறார். என்னதான் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, போன வாரம் நீங்க மக்கள் எவ்வளவாய் கடினப்பட்ட இருதயத்தை கொண்ட மக்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். கவனிச்சோமா இல்லையா? மக்கள் எவ்வளவாய் பாவ இருதயம் கொண்ட மக்களா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் 3ஆம் அதிகாரத்துல. அப்படிப்பட்ட பாவத்தின் மத்தியில கூட ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுத்தார் இல்லைங்களா? சரிங்களா? எந்த அதாவது எப்பேற்பட்ட தூஷணமாக எப்பேற்பட்ட இதனால் காரியமா மன்னிக்கப்படும் சொன்னாரு. ஆனா யாருக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்படியே கடினப்பட்டு மனம் திரும்பாதபடி போறவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி போன தரம் அப்படி பார்த்து முடிச்சோம் இல்லைங்களா? அது தொடர்ந்து அப்படியே 4ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து ஆண்டர் விதமான கூட்டத்து மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் இன்னும் தெளிவாக சத்தியத்தை போதிக்கிறார். இன்னும் தெளிவாக ஓமையை கொண்டு போதிக்கிறார். ஓமையை சொல்லும் பொழுது சில எடுத்துக்காட்டுகள், அதாவது அன்றாட நிகழ்வுகள், அன்றாட காரியங்களை வைத்து பேசுறார். ஓமைகள் சொல்லும் பொழுது அதை எடுத்துக்காட்டுலாம் சொல்லி புரிய வைக்க முடியாம பேசுகிறார். அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அவர் தெளிவாக சொல்றாரு. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொல்லும் போது ஒரு பலன் கொண்ட வாழ்க்கைன்னு சொல்றாரு. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னுங்க பலன் கொடுக்கிற வாழ்க்கை, பலன் கொடுக்கிற வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னாலே பலன் கொடுக்கிற வாழ்க்கை. பலன் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்லவே அதன் தங்கையும் சொல்லவே இல்லை. பலன் கொடுக்கிற வாழ்க்கைங்கிறார். அப்ப பலன் கொடுக்கிற வாழ்க்கையை பெற்றுக்கொண்டதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அது தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா? அப்ப இன்னைக்கு நீயும் நானும் பலன் கொடுக்கிற வாழ்க்கையை கொண்டவர்களா இருக்கிறோமா? ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து நம்ம இயேசாமை கும்புறோம், எதை வணங்குறோம், போறோம், வரோம் இல்லை. நம்ம இயேசு ஆண்டவரை எப்படியாக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாக வாழ்ற வாழ்க்கை பலனை கொடுக்கிற மாதிரியாக, பலனை கொடுக்கும்படியான ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோமா சொல்லி ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க, ஆனா பலன் இல்லை சரிங்களா? வராங்க போறாங்க, பலன் இல்லை. அப்படி இல்லை வாழ்க்கை. பலன் கொடுக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை என்னங்க? பலன் கொடுக்கிற வாழ்க்கை. அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பலன் கொடுக்கிற வாழ்க்கை என்ற தலைப்புல சிந்திக்க போகிறோம். ஆகவே சிந்திக்கிறவர்களே, ஜெபத்தோடு நாம் இந்த பகுதிக்குள்ளாய் கடந்து செல்வோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, சரிங்க, பலன் கொடுக்கிற வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது அல்ல தெல்ல தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்றாரு. ஓமையை சொல்லும் பொழுது ஒரு அருமையான காரியத்தை அழகாக, அதாவது அந்த நாட்கள் நிகழ்வுற அந்த நாட்கள்ல நிகழ்கிற ஒரு சில காரியங்களை வைத்துதான் பேசுறாரு. ஏதோ புரியாத புதிராக வைத்து பேசவே இல்லை. அந்த நாட்கள்ல புழக்கத்துல இருக்கிற காரியங்களை வைத்துதான் அவரு புரியும்படியாக ஒரு ஓமையாக ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு அது எடுத்துக்காட்டுகளோடு பேசுறாருங்க. என்ன ஓமையை பேசுறாரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல, அங்க பாருங்களேன் மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல, அங்க பாருங்களேன் மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல, கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதுக்கு ஆழமான மண் இல்லாததனால் சீக்கிரத்திலே முளைத்தது, வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உழந்து போயிற்று, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30 1 60 100 பலன் தந்தது அப்படின்னு சொல்லி படிக்கும். அப்ப இயேசுவாண்ட நிலத்தில் சொல்றாரு, விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான், அவன் விதைக்கும் பொழுது சில விதைகள் என்ன செய்யுங்க, வழியருகை விதைக்கிறது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிறது, சில விதை கற்பார இடங்களில் விதைக்கப்படுகிறது, சில விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்படுது சொல்லிட்டு இதான் ஓமையா சொல்றாரு. இதான் ஓமை சரிங்களா? ஒரு விவசாயி எடுத்துக்கொண்டு விதைக்கிறவன் அப்படின்னு சொல்றாரு. அந்த விதையை வந்து நல்ல வழியருகை விதைக்க விதை விதை உழுவுது சரிங்களா? இன்னொரு விதை வந்து எங்க உழுவுது, கற்பாறையில உழுவுது, இன்னொரு விதை முள்ளுள்ள இடங்களில் உழுவுது, இன்னொரு விட நல்ல நிலத்தில் உழுவுது சரின்னு சொல்லி இப்படி ஓமையா சொல்றாரு. இது மறுபடியும் அதை புரிய வைக்கிறார். மறுபடியும் அதை புரிய வைக்கும்படியாக தான் இது எப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொடுக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறார். அதான் நம்ம பார்க்க போறோம். அது நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக 4 வகையான மக்கள் இந்த இடத்துல, நீங்க பார்க்க 4 வகையான மக்களை பார்க்கலாம். நாலு வகையான மக்களை பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா? நாலு வகையான மக்களை பார்க்கலாம். நாலு வகையான மக்களுமே நீங்க பாத்தீங்கன்னா எதை கேட்கிறாங்க? வார்த்தையை கேட்கிறாங்க. நாலு வகையான மக்களுமே எதை கேட்கிறாங்க? வார்த்தையை கேட்கிறாங்க. என்ன வார்த்தை? மனுஷ வார்த்தையா, உலக வார்த்தையா, எந்த வார்த்தையை கேட்கிறாங்க? அப்பா, நாலு வகையான மக்களுமே எந்த வார்த்தையை கேட்கிறாங்க? தேவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை தான் கேட்கிறாங்க. ஆனா ஒரு வகையான மக்கள் தான் பலன் கொடுக்கிற மக்களாக காணப்பட்டார்கள். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இத்தனைக்கும் அவர்கள் நாலு வகையான மக்களுமே எத்தனை எதை தான் கேட்கிறாங்க? வசனத்தை கேட்கிறார்கள். ஆனா இதுல ஒரே ஒரு வகையான மக்கள் தான் யார எதை பெற்றுக்கொண்ட, பலனை பெற்றுக்கொண்ட மக்களாய் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்மளும் கூட எந்த வகையில இருக்கோம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு நம்மளும் கூட எந்த வகையில் இருக்கிறோம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும்? பலன் கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். ஒருபோதும் அந்த பலன் கொடாத மக்களை போல நம்ம போயிடவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும், கூடாது. ஜாக்கிரதை, வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு உனக்கு எனக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனாலதான் இயேசுவின் இடத்துல தெள்ள தெளிவாக போதிக்கிறார், இன்னைக்கு நீனும் நானே பலன் கொடுக்கிற மக்களா தான் வாழ்நுடைய. அப்படியான இந்த மூணு வகையை போல, பலன் கூடாத மக்களை போல நம்ம போயிடவே கூடாது. ஜாக்கிரதையா நம்ம இருக்க வேண்டும். அதான் நீங்க பாக்குறோம். முக்கியமாக நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான் சொல்லி படிக்கிறோம். விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அப்ப விதைக்கிறவன் யாரை குறிக்குது? விதைக்கிறவன் சொல்லி பார்க்கும்போது யாரை எடுத்துக்கொள்ளலாம்? விதைக்கிறவன், விதைக்கிறவன் என்று சொல்லி பார்க்கும்போது விதைக்கிறவன் யாரை எடுத்துக்கொள்ளலாம்? இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல மேற்கொண்டு பேசுறாரு, புரியும்படியா பேசுறாரு. விதைக்கிறவன் சொல்லும் பொழுது யாரை எடுத்துக்கொள்ளலாம்? இப்ப நீங்க வரீங்க, ஆலயத்துக்கு வரீங்க, இந்த இடத்துல உட்காரும் பொழுது, அந்த இடத்துல நீங்க பாருங்க, விதைக்கிறவன் சொல்லும் பொழுது யாரை எடுத்துக்கொள்ளலாம்? போதகரை சொல்லலாம், ஊழியக்காரர் சொல்லலாம், சரிங்களா? இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறோம், சத்தியத்தை சொல்றோம், அவர்கள் தான் விதைக்கிறார்கள். ஏன்னா அவங்க யார எதை விதைக்கிறாங்க? அங்க பாருங்க எதை விதைக்கிறாங்க, 14 வசனம் என்ன சொல்லுது? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதை எதை கூப்பிட்டு பேசப்படுகிறது? விதை, அப்ப விதை, விதை எது கூப்பிட்டு பேசப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை. விதைக்கிறவன் யாரு? ஊழியக்காரனா இருக்கலாம், போதகனா இருக்கலாம், இல்ல ஒரு இடத்துக்கு போறோம், சத்தியத்தை சொல்றோம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண முடியாது, சுவிசேஷம் சொல்றோம், இல்லைங்களா, கைப்பிரதி கொடுக்கிறோம், இப்படி ஆக விதைக்கிறோமா இல்லையா? எதை விதைக்கிறோம் நம்ம? தேவனுடைய வார்த்தை. அதுதான் விதை என்று பதம் எதை குறிக்குதுங்க? கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை. இதை நீங்க பாருங்க, லூகா புஸ்தகத்துக்கு வாங்க. லூகா புஸ்தகம் 8 லூகா புஸ்தகம் 8 11 வசனம். நீங்க அந்த லூகா புஸ்தகம் 8 பத்திரமா வச்சுக்கோங்க, நான் மறுபடியும் அங்கங்க வருவோம். நாங்க லூகா புஸ்தகம் 3 சுவிசேஷ புத்தகத்திலையும் இதுல நம்ம பார்க்கலாம். லூகா புஸ்தகம் 8:11 வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க. அந்த ஓமியின் கருத்தாவது விதை, என்ன சொல்லுதுங்க? விதை. லூகா 8:11 என்ன சொல்லுது? விதை தேவனுடைய வசனம். விதை தேவனுடைய வசனம், சரிங்களா? அப்ப விதைக்கிறவன், விதைக்கிறவன் ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம். இப்ப இங்க உட்கார்ந்துருக்கீங்க, இப்ப விதைக்கிறவன் யாரு? இங்க போதகர் விதைக்கிறார். போதகர் அப்ப எதை விதைக்கிறாரு? கடவுளுடைய வார்த்தை. விதை என்ற பதம் எதை கூப்பிட்டு பேசப்படுது? கடவுளுடைய வசனம், தேவனுடைய வசனம், சரிங்களா? சும்மா சாதாரணமாக காரியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கும். விதை என்று சொன்னாலும் சாதாரணமான காரியம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. விதை என்று சொன்னா சாதாரணம். இந்த பாக்குறீங்களே, இந்த மலையில பாக்குறீங்களே, சுத்தின்னு பாக்குறீங்களே, எவ்வளவு பெரிய ஓங்கி ஓங்கி வளர்ந்த மரத்தை பாக்குறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய உயரமான மரம், டீ அப்பா வானலாவிய மரம் நிக்கிதா இல்லையா? நம்ம கொல்லிமலை தான் பார்க்க முடியும், கீழெல்லாம் பார்க்க முடியாது இல்லைங்களா? இல்லைங்களா அஸ்வினி, பார்க்க முடியாதா இல்லையா? கீழே தான் பார்க்க முடியாது, எவ்வளோ ஓங்கி வளர்ந்து இங்கதான் பார்க்க முடியுது, மலையில தான். இந்த பயன் மரம்ங்கிறாங்க இல்லைங்களா? அப்படியே அப்படியே பயங்கரமா உச்சியில போய் நிக்குது இல்லைங்களா? எவ்வளவு பெரிய மரம், அந்த நம்ம பங்களா சர்ச்சில் பாத்தீங்கன்னா ஓங்கி வளர்ந்து அப்படியே வளர்ந்து நிக்குதா இல்லையா? பெரிய மரமா, அவ்வளவு பெரிய மரம், அவ்வளவு பெரிய மரத்தை மனம் வந்துச்சுன்னா விதை எவ்வளவு, அவ்வளவு பெரிய விதையா போட்டோமா? அந்த விதை எப்படிப்பட்ட விதை? சின்ன விதைங்க, கவனிக்கிறீங்களா? சின்ன விதை. அந்த விதையில என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. ஆமாங்க, இந்த விதையில மூலக்கூறுகள் இருக்குது. அது உள்ள அதோடைய செயல் பா, பலத்த செயல் பாத்தீங்களா? அது சும்மா இல்ல, ஒரு விதையை போடும் பொழுது எவ்வளவு பெரிய ஓங்கி உயர்ந்து நிக்குது பாத்தீங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த இடத்துல விதை என்று சொல்ற பதம் விதை இவ்வளவு மகத்துவமான காரியம். விதை என்ன சும்மா சாதாரணமான, அதுல ஒரு உயிர் ஜீவன் இருக்குதுங்க. விதை சொன்னாலே ஜீவன் இருக்கும். விதைன்னு சும்மா சாதாரண நினைச்சிருக்கூடாது. அது எந்த விதையா இருக்கட்டும், எந்த விதையை மண்ணில் போட்டாலும் வருதா இல்லையா? எந்த விதையை போட்டாலும், மாமரமா விதையா இருக்கட்டும் இல்ல எந்த மத எந்த ஒரு விதைன்னு போட்டாலே அப்பா உடனே அழகா முளை கட்டுது, அழகா வருது. பாத்தீங்களா? இப்ப நம்ம போன தடவை வீடியோல பார்த்தோம், கடவுளுடைய படைப்பு குறித்து வீடியோல பார்க்கும் பொழுது ஒரு விதையை போடும் பொழுது அந்த அழகா செடி வருது இல்ல, எவ்வளவு அழகான படைப்பு இல்ல. அப்ப விதைக்கு எவ்வளவு பெரிய சக்தியும் உயிர் வண்ணம் இருக்கு பாருங்க. அதே மாதிரிதான் வசனம், வசனமும் இந்த வசனம் எப்படிப்பட்ட வசனம், விதையை போன்றது, கிரியை செய்கிறது, வசனம் உயிர்ப்பிக்கிறது, வசனம் ஆழமாய் ஒரு மனுஷனை சந்திக்கிறது. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகவே விதை எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளதானதுன்னு சொல்லி படிக்கிறோம். சரிங்க, அப்படியாக தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. புரியுதுங்களா? தேவனுடைய வார்த்தை, என்ன வார்த்தையை கேட்கிறாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. சரிங்க, பொதுவாக இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எது முக்கியமா நம்ம சொல்றோம்? எது தேவனுடைய வார்த்தை, எது தேவனுடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் பொழுது முக்கியமாக ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமாக, மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானமா, அவனுக்கு முக்கியமாக அவன் அறிந்து கொள்ள வேண்டியது சுவிசேஷம். அவன் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது சுவிசேஷம். இயற்கையா ஒரு மனிதன் எதுல விழுந்து போய் கிடக்கிறான்? பாவத்துல விழுந்து போய் கிடக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயற்கையா ஒரு மனிதன் பாவத்துல விழுந்து போய் கிடக்கிறான். அப்படிப்பட்ட பாவத்துல விழுந்து போட கிடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில, அவருடைய வாக்குல எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனாங்கன்னு சொல்லி பைபிள் தெளிவா சொல்லுது. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள், ஒருவனும் நீதிமான் இல்லைன்னு சொல்லுது பைபிள் தெளிவா சொல்லுது. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனாரு, ஒருவன் நீதிமான் இல்லைன்னு சொல்லுது. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போன, ரோமரும் மூணாம் அதிகாரம் 10:12 படிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போன, எல்லாரும் பாவத்துல விழுந்து போன படுவோம், பாவ மனுஷர்களாக முற்றிலுமாக பாவ கரைப்பட்டவர்களாக முற்றிலுமாக கடவுளற்ற வாழ்க்கை, பாவத்துல விழுந்து போன வாழ்க்கை, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனாங்கன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மனுஷனுக்கு வார்த்தை அவசியமா இல்லையா? எல்லாரும் ஏகமாய் கெட்டு போய்கிறாங்க, பாவத்தில் விழுந்து போன மனுஷன். அப்ப இப்படியான பாவத்தில் விழுந்து போன பாவ மனுஷனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி, ஏமாற்றம், அவனுடைய வாழ்க்கையில விரக்தி, அவனுடைய வாழ்க்கையில பாவத்தில் விழுந்து விழுந்து கடைசியில அவனுடைய வாழ்க்கையில முடிவு எதை எதை பெற்றுக் கொள்கிறான்? நியாயமான, அவனுக்குண்ட அவனுடைய பாவத்துக்குண்டான நியாயமான, கவனிக்கிறீங்களா? பாவத்துல பாவத்துல விழுந்து போய் கிடக்கிற பாவ மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன முடிவு? அவனுக்குண்டான நியாயமான தண்டனைய, நியாயமான தண்டனை, உண்மையா இல்லையா? இன்னைக்கு நீனும் நானும் பாவியா இருக்கிறோம் என்றால் பாவத்துக்குண்டான நியாயமான தண்டனை நம்ம பெற வேண்டிய மக்களா தான் இருக்கிறோம், சந்தேகமே இல்லை, உண்மைதானே? நீனும் நானும் பாவியா இருக்கிறோம் என்றால் நம்முடைய பாவத்துக்குண்டான தண்டனைய, நியாயமான தண்டனையை பெற வேண்டியவர்களா தான் இருக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அது எப்படிப்பட்ட தண்டனை? எப்படிப்பட்ட தண்டனை? நியாயமான தண்டனை. அது பயங்கரமான கொடிய தண்டனை. அது என்ன தண்டனை? ஆக்கினை சொல்லி படிக்கிறோம். போன வாரம் நம்ம பார்த்தோம், போன வாரம் எவ்வளவு முக்கியமான வசனம் பார்த்தோமா இல்லையா? யோவான் 3:18 பார்த்தோமா இல்லையா? அது பாருங்க, யோவான் 3:18 எவ்வளவு ஒரு முக்கியமான வசனம் பார்த்தோம். யோவான் 3:18 127 பக்கம், யோவான் 3:18 127 பக்கம், அவரை விசுவாசிக்கிற நாக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் நாக்கணைக்குள்ளாக தீர்க்க, விசுவாசித்தாலே இயேசுவே கடவுள், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எனக்காக வந்தவர், இயேசுவே என்னுடைய பாவத்துக்காக அந்த உலகத்துக்கு வந்தான் சொல்லி அந்த உன்னதமான விசுவாசம் அவர் மேல, யார் மேல? அந்த இயேசு ஒருவர் மேல மட்டுமே நீ வைக்கும் பொழுது அவன் ஆக்கணிக்கு தீர்ப்பு, ஆக்கணிக்கு தீர்ப்பு இல்ல. அவன் மேல எது இல்லைங்க? ஆக்கணி தீர்ப்புக்கு உட்பட முடியாது. அந்த இடத்துல தெளிவா சொல்லுவாங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ யாரு? விசுவாசியாம, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம விசுவாசியாதவனோ, தேவனுடைய ஒரே பேரான குமாருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடினால், யாருனால், யாருடைய நாமத்தின் மேல? இயேசுங்கிற நாமத்தின் மேல விசுவாசம் இல்லாதனால் மாத்திரமே ஆக்கணிக்கு உட்பட்டாயிடுச்சு. ஐயோ, தேவ கோவாக்கினை சுமந்தவனா இருக்க. அப்ப தேவ கோபாக்கனைய சுமக், இதாங்க வார்த்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீனு நானும், இன்னைக்கு நீனு நான் கேட்க வேண்டிய முக்கியமான வார்த்தை தான் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கிறாங்க. சத்தியத்தை விதைக்கிறோம், பல இடங்களில் சென்று விதைக்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை சொல்றோம். முக்கியமா அவங்க கேட்க வேண்டிய வார்த்தை எது? இயேசு ஆண்டு குறித்து. இப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து போன பாவ மனுஷனுடைய வாக்கிலே அவன் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது, நல்ல செய்தி, நற்செய்தி. அதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் நற்செய்தி யாரை குறித்து? இயேசுவை குறித்து. ஏன் இயேசுவை குறித்து? ஏன் இயேசுவை குறித்து? அவர் ஒருவர்தான் வழி, நீனும் நானும் தப்பிக்க அவர் ஒருவர்தான் வழின்னு சொல்லுது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, பாவிகளை ரட்சிக்கவே. 2 தீமோத்தேயு 1:18 என்ன சொல்லுதுங்க, எவ்வளவு அழகா சொல்லுது, 1 Timothy 1:15 எடுத்துக்கோங்க, 286வது பக்கம் கீழே பாருங்க, 15வது வசனம் என்ன சொல்லுது, 286வது பக்கம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. கவனிக்கிறீங்களா, கவனிச்சீங்களா, புரியுதுங்களா? யாரை ரட்சிக்க? பாவிகளை. வசனம் தெளிவா சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். வசனம் தெளிவா சொல்லுது, யாரை ரட்சிக்க? பாவிகளை ரட்சிக்க. பாவினா யாரு? நாமதான். இன்னைக்கு உட்கார்ந்துருக்க நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை அறியாதபடினுமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி உட்கார்ந்துருப்பா என்றால், விசுவாசிக்காதபடி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, போன வாரம் பார்த்தோம், இயேசுவை விசுவாசிக்காதபடினுமா, இயேசுவை நம்பாதபடி, இன்னுமா அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடி, அந்த விசுவாசம் இல்லாதபடி உட்கார்ந்துருப்பா என்றால், நீனு நானும் பாவி. ஏதோ சொல்லுது, பாவிகளை, அப்படிப்பட்ட பாவிகளை ரட்சிக்கும்படியாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் ரட்சிக்கும்படியாக வருகிறார். அப்ப நீ என்ன பண்ணும், ரட்சிக்க வந்த கடவுளை இயேசு என்ற கடவுளை நீ என்ன விசுவாசிக்கணும், ரட்சிக்க வந்த கடவுளை இயேசு என்கிற கடவுளை விசுவாசிக்கணும். இப்ப பாவியான மனுஷனா உட்கார்ந்துருப்போம் என்றால், இயேசு ஏற்றுக்கொள்ளாது பிடிப்போம் என்றால் என்ன பண்ணணும்? அப்ப உன்னை நீ ரட்சிக்க வந்த கடவுள் யாரும் தெளிவா சொல்லிருச்சு, உன்னை நீ ரட்சிக்க, இப்ப நான் பாவின்னு சொல்லும் பொழுது, இப்ப பாவியை ரட்சிக்க முடியும் அந்த கடவுள் யாரும் தெளிவா சொல்லியாச்சு, யாரு பாவிகளை ரட்சிக்க, யார் வந்தா? கிறிஸ்து இயேசு வந்தார். அதனாலதான் மற்றொரு அருமையான வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது, அப்போஸ்தலர் 4:12 வாங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் 4:12 பக்கம் 165வது பக்கம் பக்கம் 165வது பக்கம் அப்போஸ்தலர் 4:12 வசனம் எடுத்துக்கிட்டீங்களா, பக்கம் 165வது பக்கம் அங்க பாருங்க, 4:12 எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்களேன், கவனிங்க, நல்லா கவனமா கேளுங்க. அவராலே அன்றி, யாராலே அன்றி, யாராலே அன்றி, அவராலே அன்றி, யாராலே அன்றி, அவர்னா இயேசு, இயேசுவாலே அன்றி, வேறு ஒருவராலும், கவனிக்கிறீங்களா, இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் என்ன இல்ல, ரட்சிப்பு இல்ல. ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே, அவருடைய நாமமே, அவருடைய நாமம் என்ன நாமம், இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை. கவனிச்சீங்களா, இயேசுங்கிற நாமம் தவிர வேற நாமமே இல்லைங்க இந்த உலகத்துல. உன்னை என்னை ரட்சிக்க, கவனிக்கிறீங்களா, புரியுதா, உன்னை என்னை ரட்சிக்க யாரு ஒருவதான் வழி, ஐயோ இந்த உலகத்துல எந்த வழியுமே இல்லைங்க. இதாங்க வார்த்தை, இதான் வார்த்தை, நல்லா புரியுதா, இதான் வார்த்தை, எந்த வழியுமே இல்லை, எந்த வழியுமே இல்லை. மேற்கொண்டு 100வது வசனம் எடுத்துக்கோங்க, யோவான் 10:10 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, யோவான் 141வது பக்கம் 10வது அதிகாரம் யோவான் 10 அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா, 141வது பக்கம் 9வது வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது, 9வது வசனம் பாருங்க, 10:9 நானே வாசல். யார் சொல்றாரு? இயேசு சொல்றார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். கவனிச்சீங்களா, கவனிச்சீங்களா? அப்ப இன்னைக்கு நீ நானும் பாவத்தில் விழுந்து போன பாவியான மனுஷனா இருக்கிற இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எது தேவை, கவனிக்கிறீங்களா, பாவியா இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில எது தேவை, ரட்சிப்பு தேவை. அதை தேடி வரோமா, அது கேட்கிறோமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இன்னைக்கு எப்படி தெரியும் வாங்கி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது பயங்கரமான கொளுத்துற வெயில்ல ஒரு முச்சடி நிழல் கிடைச்சான். எது கிடைச்சான், கொளுத்துற வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயில் இல்லையா, கொளுத்துற வெயில். அந்த சமயத்துல ஒரு முச்சடி நிழல் கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கரு நாகம் போய் தஞ்சம் அடைஞ்சான். எந்த நாகம், கரு நாகம் போய் தஞ்சம் அடைச்சான். சரிங்களா, பக்கத்துல இன்னொன்னு பார்த்துச்சான், பக்கத்துல இன்னொன்னு பார்த்துச்சான். என்னது, எது தெரியுமா, பக்கத்துல இன்னொன்னு பார்த்துட்டு அதுவும் வெயில்ல தவியோன்னு தவிச்சுட்டு வந்துச்சு. அப்பா நிழல் கிடைச்சிச்சு, அந்த முச்சடி நிழல்ல தஞ்சம் அடைஞ்சான். அது எது, தவளை. கவனிக்கிறீங்களா, தவளை ஓரக்கணால பார்த்துச்சு. எது எது எவளைய எது பார்த்துச்சு, என்ன நாகு, கருநாகம். ஓரக்கணால பார்த்த கருநாகம் சும்மா விட்டுருக்குமா, போ ஃபோர்டு கவி பிடிச்சிச்சு. முடி புரியுதா? இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்க, இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கும். இன்னைக்கு மனிதர்கள் இருக்காங்க, எப்படி விதமா இருக்கிறாங்க? இந்த முச்சடி என்ற நிலையில, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள், வருத்தங்கள், எத்தனையோ பாரங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ வருத்தங்கள், எத்தனையோ நெருக்கடிகள், எத்தனையோ கவலைகள், அப்படியே நெருக்கத்து மத்தியில கடந்து போகும்பொழுது, ஐயோ இந்த உலகத்துல இணைப்பாடுகளே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சு கொண்டிருக்கும் பொழுது, அந்த முச்சடி நிழலை போன்ற முச்சடி நிழல், அந்த நிழல் ஒதுங்க இலைப்பார முடியாத நிழல், எந்த நிழல் அவங்க பாக்குறாங்க? முச்சடி நிழலாகிய எதை அண்டிக் கொள்றாங்க? சிற்றின்பங்கள், பாவங்கள், அசிங்கமான உறவுகள், இப்படிப்பட்ட பல்வேறு பாவ காரியங்கள்ல அண்டிக் கொள்றாங்க. ஒருத்த நல்லா பேசிட்டா, ஐயோ நம்ம இலைப்பாறதுக்கு கிடைச்சி இதுதான் நித்தியமான நிழல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி போய் விழுந்துடுறாங்க. கடைசில கடைசியில் என்னாச்சு? அந்த தவளை சாதாரணமான ஒரு முச்சடி நிழல் அண்டி கொண்டு போனது பார்த்தது இல்லாம கருணாகத்துக்கு இறையாச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. தங்களுடைய பாவ வாழ்க்கையில, தங்களுடைய இக்கட்டு வயல பாவ நெருக்கடி மத்தில இதான் ஆறுதல், இதான் நித்தியமான நிழல் நினைச்சிட்டு போறாங்க. கடைசியில் அது எப்படிப்பட்ட நிழல்? சாதாரண முச்சடி நிழல். முச்சடி நிழல் ஆகிய அசிங்கமான பாவ பழக்கத்துக்கும், அசிங்கமான உறவுகளுக்கும், அசிங்கமான விபச்சாரத்துக்கும், அசிங்கமான எல்லா பாவ பழக்கத்துக்கும் அடிமைப்பட்டு, இவன் தான் கை கொடுப்பான், அவன் தான் கை கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்பி போறாங்க. கடைசியில எத்தனையோ பெண்கள் இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள், எத்தனையோ பெண்கள், எத்தனையோ சகோதரிகள் அப்படியான பொய்யான அன்புக்கு இரையாகி, எத்தனையோ பெண்கள் பொய்யான அன்புக்கு இரையாகி அந்த கருணாகத்துக்கு இரையாயிட்டாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அற்ப உலகம், இந்த பொல்லாத உலகத்துல இந்த முச்சடி நிழல் போன்ற இந்த அற்பமான நிழலை நீ நம்பி போனீன்னா யாரு அழிஞ்சு போனா? தவளை அழிஞ்சு போனது போல நீனும் அழிஞ்சு போயிடும். ஆனா எந்த நிழல்ல அடையணும் தஞ்சம்? சிலுவைங்கிற நிழல்ல தஞ்சம் அடையணும். சிலுவைங்கிற நிழல்ல தஞ்சம் அடைஞ்சாதான் அந்த சிலுவை என்ற நிழல்ல தஞ்சம் அடைஞ்சி. சிலுவை என்று சொன்னால் யாரை குறிக்குது? இயேசுவாண்டரை குறிக்குது. இயேசுவாண்டரை குறிக்குது. ஏன்னா அவர் ஒருதான் வழி. நீ நினைக்கிற இது என்ன காப்பாத்தும், இவன் என்ன காப்பாத்துமா, இவன் என்ன காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற இதெல்லாம் இந்த முச்சடி நிழல் போன்றது. அந்த தவளை ஓடி போய் ஒதுங்கிச்சு. கடைசியில அங்க கருணாக நினைச்சுச்சா? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போய் நிக்கிறாங்க. அவன் என்னை காப்பாத்துவான், இவன் என்னை காப்பாத்துவான், அவனுடைய அன்பு எனக்கு பிடிச்சிருக்குது, அவனுடைய அன்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு பாவ இன்ப சந்தோஷங்களை அனுபவிக்க போறாங்க. கடைசியில அங்க உள்ள கருணாக நினைக்கவே இல்ல. இன்னைக்கு நிறைய பெண்கள், இன்னைக்கு நிறைய ஆண்கள் கருணாகத்துக்கு இரையாயிட்டாங்க. உண்மையா இல்லையா? அதல்ல வாழ்க்கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில இயேசுங்கிற நித்தியமான நிழல், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நெருக்கத்து மத்தியில பல்வேறு போராட்ட மத்தியில இன்னைக்கு வார்த்தையை கேட்கிறா என்றால், இந்த வார்த்தையை கேட்கிற வேலையில நீ என்ன பண்ணணும்? இயேசுங்கிற கல்வாரி நிழல் அண்டே நீ தஞ்சம் புகணும். இயேசுடைய கல்வாரி நிழல் தண்டை தஞ்சம் போக வேண்டும். இந்த தஞ்சம் புகுந்து கடவுளுக்குள்ள வந்தாதான் அங்க பாருங்க, மற்றும் ஒரு வசனம் அப்போஸ்தல புஸ்தகம் வாங்க. அப்போஸ்தல புஸ்தகம் 10:43 வசனம் என்ன அழகா சொல்லுது? அப்போஸ்தலர் புஸ்தகம் 170 அங்க பாருங்க, 177 அப்போஸ்தலர் 10:43 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 10:43 வசனம், 177 பக்கம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. 43 வசனம் கவனிக்கிறீங்களா? அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே எதை பெறுவான்? அப்பா இவ்வளவு அழகா வசனம் தெளிவா சொல்லு பாத்தீங்களா? இப்ப நீனு நானும் பழைய நெருக்கத்தின் மத்திலே, போராட்டத்தின் மத்திலே சோர்ந்து போய் எதையோ நீ அற்பத்தையும் சொற்பத்தையும் நீ சார்ந்து கொள்ளணும் அவசியமே இல்லை. அந்த தவளை மாட்டிக்கிட்ட கதையாச்சு, அவளைதான். ஆனா நித்தியமான நிழலாக இயேசு வண்டி வரும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் பாவம் மன்னிப்பை பெறுவான். அந்த வசனம் தெளிவா சொல்லுது. மத்தேயு புத்தகத்துல, மத்தேயு புத்தகத்துல ஒரு வசனம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? 11:28 வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. வசனம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் ஆண்டவர் எவ்வளவு அழகா அழைக்கிறா இருப்பாங்களே. ஒருத்தர் ரெண்டு பேர் அழைக்கிறையா? யாரா அழைக்கிறாரு? நீ யாரா இருக்கட்டும், எல்லாரும். சச் எ ப்ராட் இன்விடேஷன். He is inviting you all. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரையும் அழைக்கிறார். நீங்க எல்லாரும் என்னிடத்தில் come, come unto me, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருகிறாரு? இளைப்பாறுதல் தருவே. நம்ம என்ன பண்றோம் இளைப்பாறுதலுக்காக? அவனையும் இவனையும் நம்பி போறோம். அந்த அன்பு இந்த அன்பு கை கொடுக்குமா? அவன் என்னை காப்பாத்துவானா? இந்த பாவம் என்னை காப்பாத்துமா? இந்த சிற்றம்பை என்னை காப்பாத்துமா? இந்த இச்சைகள் என்னை காப்பாத்துமா? இதுல நம்பி விழுந்து போறோம். கடைசியில இந்த கருணாநிதி கரையான மாதிரி தான். ஐயோ இளைப்பாறுதல் இந்த உலகத்துல இயேசுவை தவிர வேற எங்க இளைப்பாறுதல் இல்லவே அல்ல. உண்மையான இளைப்பாறுதல் எங்க? இயேசு ஒரு எடுத்து மாத்துமே. இந்த வார்த்தைதான் புரிஞ்சுக்கோங்க. இதான் வார்த்தை. இதுதான் சுவிசேஷன். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை கேட்கறவுடைய வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. இதுதான் நீ கேட்கணும். இதுதான் கேட்கணும். புரியுதுங்களா? இது அந்த வார்த்தை நீ கேட்கும் பொழுது இப்ப வாங்க கவனிங்க. இந்த வார்த்தையை கேட்கற, இந்த வார்த்தையை நீ கேட்கற, எப்ப கேட்கற? தொடர்ந்து கேட்கற. ஒவ்வொரு வாரமும் கேட்கற. ஒவ்வொரு நேரத்திலும் கேட்கணும். ஒவ்வொரு வாரமும் கேட்கணும். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நாளும் இந்த சுவிசேஷம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இப்ப வாங்க, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீனு நானும், நான் சொன்னேன் நாலு வகையான மக்கள், நீ நானும் முதல் மூணு வகையான மக்களை போல போயிடவே கூடாது. ஆபத்து உண்டு. உனக்கு எனக்கு அந்த ஆபத்து உண்டு. ஜாக்கிரையாரு. உனக்கு எனக்கு அந்த ஆபத்து உண்டு. ஜாக்கிரையாரு. இப்படிப்பட்ட வார்த்தை. ஐயோ யாரை குறித்து? யாரை குறித்து? இயேசு ஆண்டவரை குறித்து. ஐயோ என்னுடைய வாழ்க்கை பாவத்துல நாரி போய் என்னுடைய வாழ்க்கை ரட்சிக்க முடியாது. அந்த கடவுளை குறித்துதான் அந்த வார்த்தை. இயேசுவின் மன்னிப்பு பார்த்தமானையா? எவன் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கிறான் அவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று சொல்ல முடியாத வார்த்தை. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆறுதல், எவ்வளவு மகிழ்ச்சி. அந்த பாவ மன்னிப்பு யார் இடத்துல மாட்டுந்தான்? இயேசு இடத்துல மாட்டுந்தான்னு சொல்லி மகத்தான உன்னதமான வார்த்தை. ஐயோ இந்த பாவ உலகத்துல யார் இந்த வழிய நல்ல வழியை காமிக்கிறார்? இந்த பொல்லாத உலகத்துல யார் இந்த நல்ல வழியை காமிக்கிறார்? இந்த பொல்லாத பாவம் நிறைந்த உலகத்துல இந்த பாவத்தை போக்க முடியாத உன்னதமான உண்மையான நபர் யாருன்னு சொல்லி இந்த உலகத்துல யார் வழிகாட்டுறதுக்கு இருக்கா? எவனும் இல்ல. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட பயங்கரமான பொல்லாத உலகத்துல இன்னைக்கு நான் பாவத்துல விழுந்து போற பாவ மனுஷனா இருக்கிற என்னுடைய வாக்குல பாவத்துக்குண்டான முடிவாக நரக ஆக்கனே, அந்த தண்டனையதான் பெறுகிறவனா இருக்கிறேனே, இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கும்னு ஒரு வழியை பெற்றுக்கொண்டு வரணுமா இல்லையா? அங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? இப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தை கேட்கிறேன் இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ. ஜாக்கிரதையாரு. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிற, புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிற. ஆனா நாலு வகையை பாக்குறோமா? இப்ப பாக்குறோம். அந்த மூணு வகையை போல மக்களை போயிட போயிடவே கூடாது. ஐயோ நீ கேட்கிற வார்த்தை சும்மா சாதாரணமான அரசியல் கதை வந்தோ கூவிட்டு போறான் பாத்தீங்களா? வாக்கு போடுங்க, வாக்கு போடுங்க, சத்திட்டு போறான். அரசியல்வாதியோ அல்ல, அரசியல்வாதி. ஐயோ இல்ல, அது உலக வார்த்தை அல்ல. அந்த உலக மனுஷன் பேசுற மாதிரி கூவி அழைக்கிற வார்த்தை அல்ல. இந்த அழைப்பு யாருடைய அழைப்பு? இயேசுவினுடைய அழைப்பு. அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நீ கீழ்ப்படிந்து வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை எங்கே? பரலோகம். உன்னுடைய வாழ்க்கை சமாதானம். உன்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல். ஏனென்றால் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். He is promising you. அவர் வாக்களிக்கிறார். அப்படிப்பட்ட வாக்களிக்கிற கடவுள் வாக்கு மாறி தவி போயிடுவாரா? இப்படி வார்த்தையை கேட்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி வார்த்தையை கேட்கும் பொழுது மூணு வகையான மக்களை போல நீ நானும் அந்த ஆபத்துல போயிடுவோம். ஜாக்கிரையாரு. முதல் வகையை பார்க்கலாமா? எடுத்துக்கோங்க. முதல் வகை, இப்படிப்பட்ட வார்த்தை சும்மா சாதாரணமான வார்த்தை இல்ல. இந்த வார்த்தை விதை. இந்த வார்த்தை விதை. இந்த வார்த்தை கவனிங்க. இந்த வார்த்தை விதை. விதையில தப்பு இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விதை மேல எந்த தப்புமே இல்லைங்க. விதை மேல தப்பே இல்லை. நீ குறை சொல்லக்கூடாது. வார்த்தை சரியில்லை, வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி இன்னைக்கு பசங்க இருக்காங்க. கேள்வி மேல கேட்டு இருக்காங்க. எப்படிங்க? எது மேல சந்தேகம்? எது மேல சந்தேகம்? வேதத்தின் மேல சந்தேகம் வைக்கிறாங்க. வேதத்தின் மேல சந்தேகம். வேதத்தை கேள்வி கேட்கிறாங்க. நீ நான் கேள்வி கேட்கற யாரு? வேதம் ஒருபோதும் குறையல்ல. வேதம் ஒருபோதும் குறைபற்றது. தெரியுமோ? குறைவே கிடையவே கிடையாது. அதனால வேதம் குறைபற்றதுன்னு சொல்லுது. ஆத்மா உயிர்ப்பிக்குன்னு சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட வேத வார்த்தை மேல எந்த குறையும் நீ நான் சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட வேத வார்த்தையை எவனும் சந்தேகவே முடியாது. எங்க குறை இருக்கு அங்க பாருங்க. எதுல குறை இருக்குது? நிலத்துலதான். புரியுதுங்களா? அங்க பாருங்க. வாங்க அங்க பாருங்க. அங்க நடக்குது. மார்க்கு புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அப்படியே வசனத்தை அங்க பாருங்க. நான் பதினஞ்சாம் வசனம் வாங்க. நான் மார்க்கு புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம். மார்க்கு புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம். வசனத்தை கேட்ட உடனே விதைக்கிறோம். வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். வசனத்தை விதைக்கிறோம் சரிங்களா? அப்ப அந்த இடத்துல அந்த அந்த முதல் வகையான காரணங்கள், முதல் வகையான மக்கள் யாருங்க? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். விதைக்கிறாங்க இல்லைங்களா? அந்த சில விதை எங்க விழுவுதுங்க? வழி அருகே, பாதையில. நீங்க மயில பாத்தீங்கன்னா வரப்புல வரப்பு சொல்றாங்களா இல்ல வரப்பு சொல்றாங்க, வழி அருகே சொல்லுது வரப்புல. அந்த வரப்புன்னு சொல்லும் போது அந்த பாதை எப்படி, அது பாதை, நடப்பாதை, நடக்கிற பாதை, நடந்து நடந்து அந்த பாதை எப்படி ஆயிருது? அந்த பாதை எப்படி ஆயிருது? கொஞ்சம் ஹார்ட் ஆயிருதா இல்லையா, கடினமாயிருதா இல்லையா? அப்படி அங்க விதைக்கும் போது வழி அருகே விதைக்கப்படுகிறாங்க. அப்ப அந்த இடத்துல வழி அருகே விதை வளர்ந்து போகும் போது அந்த ஆழமா அந்த விதை போக முடியுமா? கடைசியில அந்த விதை கவனிச்சீங்கன்னா யார் வந்து சாப்பிட்டு போயிருது? யார் வந்து சாப்பிட்டு போயிருது? அந்த சொல்ல குருவி சொல்லுது இல்லையா, ஆகாயத்து பச்சைகள் வந்து இயற்கையா சாப்பிட்டு போயிருமா போயிருந்தோம். அப்ப இந்த இடத்துல இயேசுவாண்ட விளக்கப்படுத்துறாரு, ஆகாயத்து பச்சைகள் யாரை குறிப்பிட்டு பேசுறாருன்னா பிசாசான குறித்து பேசுறாரு. ஆமாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் வகையான மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல விதை வழி அருகே விளைவிப்பவர்கள். அவர்கள் யாருக்கு இடம் கொடுக்குறாங்க? ஏன் கவனிங்க, ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க? கவனிங்க, ஏன் பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க? மத்திய புஸ்தகம் வாங்க, இதே சுவிசேஷ புஸ்தகம், இதே இதேதான் பகுதி. மத்திய பத்திரமா வச்சுக்கோங்க, மத்திய புஸ்தகம் 13 அதிகாரம் 13 வசனம். இதுதான் ஒவ்வொரு சுவிசேஷ புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு பாக்கலாம். மத்திய புஸ்தகம் 13 அதிகாரம், விதமேன தப்பு இல்ல, மத்திய 13 அதிகாரம் 19 வசனம், 19 வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும், கவனிக்கிறீங்களா, யாருடைய வசனத்தை கேட்கிறான்? ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறான். கேட்டும் அங்க என்ன சொல்லுது? உணராதிருக்கும் போது. கவனிக்கிறீங்களா, நாலு வகையான மக்கள். அதுல முதல் வகையான மக்கள் என்னங்க? வசனத்தை கேட்கிறாங்க, எல்லாருமே வசனத்தை கேட்கிறாங்க. ஆனா முதல் 3 வகை மக்கள் போல நீ நான் இருந்துருவேன் கூடாது. அவங்க முதல் வகையில என்ன பாக்குறோம்? உணரற்றவர்களா இருக்கிறாங்க. வர்றாங்க, வந்துட்டு பெஞ்ச தேய்ச்சிட்டு போறாங்க. எப்படிங்க வராங்க, வந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு போறாங்க, வராங்க எப்படி உட்காடுறாங்க? சோ அப்பா அப்படின்னு உட்காடுறாங்க. வராங்க எப்படிங்க? பின்னாடி பின்னாடி யார பாக்குறாங்க? எதை பாக்குறாங்க? டைம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே வாட்ச் பாக்குறாங்க. வராங்க, எங்கயோ சிந்தனை எல்லாம் போகுது. ஐயோ என் மச்சான் வந்துட்டான், ஐயோ எங்க சொந்தக்காரன் வந்திருக்கிறான், ஐயோ அங்க போயானுமே, ஐயோ அந்த வேலையாச்சே. வராங்க, அவங்க விளையாட்டு மேலதான் புத்தி போகுது. என்ன வேலை? கிரிக்கெட், வாலிபால், இப்ப என்ன பப்ஜியா? பப்ஜி பப்ஜி சாப்பிட்டே பப்ஜி விளையாடுறான். நீங்க வர எப்படி நினைப்பல எங்க இருக்குது? செல்போன் மேல, நண்பர்கள் மேல, சொந்த பந்தங்க மேல. கவனிக்கிறீங்களா? ஐயோ நீனு நானும், நீனு நானும் ஜாக்கிரையாரு, உண்மை உனக்கு எனக்கும் தாபத்து உண்டு. வசனத்தை கேட்கிற உன்னுடைய என்னுடைய வாக்குல முதல் வகையை போல இருந்துருவே கூடாது. உடனே அவங்க பாருங்க, அந்த சிந்தை உணராத சிந்தை, அதாங்க உணராத சிந்தை. வசனத்து மேல் நீ குறை சொல்லவே முடியாது. உணராதபடி உட்கார்ந்துருப்பான் என்றால், ஜடமா உட்கார்ந்துருப்பான் என்றால், உடனே அவன் எதுக்கு இடம், யாருக்கு இடம் கொடுக்கறான்? அவனா பிசாசுக்கு இடம் கொடுக்கறான். பிசாசு என்ன பண்ணிட்டு போயிடுறான்? பொறுக்கிட்டு போயிடுவான். எதுக்கு, எதுக்கு பிசாசு? பிசாசு நோக்கம் என்ன? ஐயோ வசனம், ஐயோ வார்த்தை. இப்ப பார்த்தோமே அந்த வார்த்தை யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இப்ப பார்த்தோமே அந்த வார்த்தை யாருடையது? அந்த வார்த்தை யாரை கொடுத்து பார்க்கிறோம்? கடவுளை கொடுத்து. அந்த கடவுள் எதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தாரு? உன்னை நீ ரட்சிக்கும்படியாக அந்த வார்த்தை, ரட்சிக்கும்படியான வசனம், ரட்சிப்பை கொடுக்கும்படியான கடவுளை குறித்து தெரிந்து கொள்றோம். அப்படியாக நீ நான் தப்பிக்கும்படியான வழியை ஆண்டு காமிக்கிறாரு. நீ நான் ரட்சிக்கப்படும்படியான், பார்த்தோமா இல்லையா? இயேசு ஒருவரே, அவருடைய நாமம் இல்லாமல் ஒரு நாமம் இந்த உலகத்தில் கட்டளையவேப்படவில்லைன்னு சொல்லி படிச்சோமா இல்லையா? அவர் நாமத்துமே விசுவாசமா இருக்கிறோம், எவனோ அவன் பாவம் மன்னிப்பை பெறுவான் சொல்லி பார்த்தோமா இல்லையா? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தான்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? இத்தனையும் பார்க்கும் பொழுது அப்பா எனக்கு ரட்சிப்பு யாரு மூலம் மாத்திரம்தான்? இயேசு ஒரு மனு மாத்தினான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நம்ம எதை அடைகிறோம்? ரட்சிப்பை பெறுகிறோம். எதை அடைகிறோம்? பாவம் மன்னிப்பை பெறுகிறோம். அவர் மேல விசுவாசிக்கும் பொழுது இந்த ரட்சிப்பை கவனிங்க, கவனிங்க, எடுத்துக்கோங்க. லூக்கா 8 அதிகாரம், பிசாசுடைய நோக்கம் பாருங்க. ஜாக்கிரதையா இருங்க, உனக்கு எனக்கு இந்த ஆபத்து உண்டு. லூக்கா 8:12 வசனம் படிங்க. லூக்கா 8:12 வசனம். ஆ ஆ ஆ
ஐயோ
கவனிச்சீங்களா? இப்ப பிசாசன் வந்தான், எதுக்கு பிசாசன் வந்த நோக்கம் என்னங்க? பிசாசன் நோக்கம் என்ன? அவர்கள் என்ன ஆகக்கூடாது? அங்க என்ன வசனம் போட்டிருக்கு? ரட்சிக்கப்பட்டிருக்கூடாது. அவனுடைய நோக்கம் அதுதாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீனும் நான் உன்னுடைய வாக்குல என்னுடைய வாக்குல ஆண்டர் வந்தார், உலகத்துக்கு வந்தார். உன்னை நீ எதுக்காக வந்தார்? எதுக்காக வந்தார்? இந்த உலகத்துல உன்னை ரட்சிக்க முடியாத வந்த கடவுளாக, உன்னை மீட்க முடியாத வந்த கடவுளாக, ரட்சகராக, அந்த ரட்சிப்பை பெற்று இயேசுவின் மன்னிப்பை பெற்று பரலோக வாழ்க்கை அடையும்படியாக இன்னும் உன்னதமான வழியை ஏற்படுத்திருக்க முடியாது. இந்த வழியை தடுக்கிறான். உண்மையா இல்லையா? அவருடைய எதிராகிய பிசாசானவன், அவருக்கு எதிராக இருக்க செயல்படுகிற பிசாசம் என்ன செய்யறான்? ஒரு குட்டி ஆத்மாக்கள் அவன் வட்டத்திலிருந்து வெளில விடாதபடி கட்டி போட்டு கொண்டிருக்கான். ஏ எதுக்குடா அங்க போற? ஏ சும்மாடா அவன் சொல்வான்டா அப்படின்னு சொல்லி பல சிந்தனைகளை விடுப்பான். அவன் மொத்தம் இருதயத்துல பதிக்க விடாதபடிக்கு இல்லைங்களா? வசனத்தை இவங்களும் வசனத்தை கேட்கறாங்க தான், இவங்களும் வசனத்தை கேட்கறாங்க தான். ஆனா என்ன செய்யற? உணராதபடி சும்மா டைம் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த சிந்தனை எல்லாம் போயிட்டு இருக்கோம். நண்பன் பத்தி இல்ல விளையாட்டு பத்தி அந்த சிந்தனை, ஐயோ எனக்கு டைம் ஆச்சு, ஐயோ அதை பத்தி, ஐயோ அங்க போகணும் இங்க போகணும், இதே குழப்பாதான், இதே சிந்தனை தான் இருக்கும். இதெல்லாம் யாரு யார் கொடுக்குறா? பிசாசு. ஏன் அவன் வசனத்தை பொறுக்கி போட்டு போயிடறான், எடுத்து போயிட்டு போயிடறான். காரணம் என்ன? கேட்க விட்டா ரசிப்புல வந்துருவான். புரியுதுங்களா? இவங்க எல்லாம் எது எந்த வகைய வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். பலன் கொடுக்க முடியுமா? ஜாக்கிரதையாரு, இந்த முதல் வகையை போல நின்னு போயிடவே கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்துடாத, பிசாசுக்கு இடம் கொடுத்துடாத. இந்த முதல் வகையை போல உட்காந்துடாத, உணர்வே இல்லாதபடி ஜடமா வந்துட்டு போயிடாத. ஐயோ இது வார்த்தை யாருடைய வார்த்தை? கருடைய வார்த்தை. இந்த வார்த்தை இயேசு ஆண்டவருடைய வார்த்தை. நீனும் நானும் எது என்னாக்கப்பட வேண்டும்? ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு யார் மூலமா? மாத்திரமே இயேசு ஒருவர் தான். அந்த இயேசுவை விசுவாசித்து பாவ மன்னிப்பு பெற்று அந்த இயேசுக்குள்ள வர்றத அவர் வேற வழி இல்லைன்னு சொல்லி அந்த நோக்கத்தோடு உற்சாகமாவா, உற்சாகத்தோடு வா, உற்சாகத்தோடு வா, சந்தோஷத்தோடு வா, உணர்ந்து கேளு, இருதயத்தை ஒப்பு கொடுத்து கேளு. இதை விட்டுட்டு இப்படியான மக்களை போல உட்கார்ந்துடாத. உனக்கு எனக்கு அந்த ஆபத்து உண்டு. இரண்டாவது வகையான மக்கள் வாங்க அந்த மார்க்கு புஸ்தகம், மார்க்கு புஸ்தகம் அடுத்து அந்த வசனம் எங்க உழுதுங்க? அப்படியே பதினாறாம் வசனம், பதினாறாம் வசனம். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடி, கவனிக்கிறீங்களா? தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடி கொஞ்ச காலம் மாத்திரம் நினைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இழல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது நிலம் எப்படிப்பட்ட நிலங்க? கற்பாறை. அந்த விதை எங்க விழுவுதுங்க? கற்பா. கற்பா கல் இல்ல. அந்த நாக்கில எப்படி இருந்துச்சுன்னா அப்படி நிறைய கல்லா இருக்குமா? அந்த மண் வந்து எப்படி கல்லா கல்லா நிறைய கல் கல்லா இருக்குமா? விதை விழுவுது, வளருது. ஆனா கொஞ்ச நாள் என்ன இது வேர் கொள்ளாதபடிக்கு வெயில் வந்து தாக்குன போகுது, காஞ்சி போயிருது. அப்ப இங்க பாருங்களேன், இந்த இடத்துல இவங்களும் வசனத்தை கேட்கறாங்க தான். இவங்க எப்படிப்பட்டவங்க? இவங்களும் வசனத்தை கேட்கறாங்க தான். கொஞ்சம் வராங்க. ஆனா அந்த பாருங்க இப்படி இருக்காங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே எப்படி பாருங்க? ஐயோ வசனத்தை கேட்ட உடனே பதம் பாத்தீங்கன்னா வசனத்தை கேட்கறாங்க. சந்தோஷமா கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆகா சோத்திரம், ஐயோ பாஸ்டர் எனக்கு சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர், ஐயோ எனக்கு மனதுக்கு ஆறுதலா இருந்துச்சு பாஸ்டர், எனக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், அப்படியே பயங்கரமா பேசுறாங்க, குளிர் குளிர பேசுறாங்க. அப்படிதான் அப்படிதானே? அப்படியே சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர், ஐயோ எனக்கு தான் அப்படியே ஆறுதலா இருந்துச்சு, இனிப்பா இருந்துச்சு, அப்படியே பா சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. அப்புறம்தான் நடக்குது பாருங்க, அவனி என்ன நடக்குது? சூப்பரா வந்தாங்க, பயங்கரமா ஆரவாரமா பேசுறாங்க, மகிழ்ச்சியா பேசுறாங்க, ஐயோ எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. சில பேர் பேசுவாங்க, அனைத்துக்கு வந்தாலே ஒரு இதமா இருக்குது, நிம்மதியா இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்ச காலம் நிறைய பேசுவாங்க, பயங்கரமா குளிர பயங்கரமா பேசுவாங்க கொஞ்ச காலம். அப்புறம் என்னாச்சு? என்ன நடக்குது பாருங்க, வெயில் வருது. ஏன்னா கற்பால் மேல விழுந்து தானே வெயில் வந்து தாக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அங்க என்ன பாருங்க, வசனத்தின் நிமித்தம் பதினேழாம் வசனம், வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இருள் அடைகிறார்கள். வசனத்தின் நிமித்தம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறாங்க, இயேசுவாண்டரை பத்தி கேட்கிறாங்க, இயேசுவாண்டர் உன்னதமான ரட்சிப்பின் வழியை கேட்கிறாங்க. ஆனா கேட்கும் பொழுது கடைசியில உற்சாகமா கேட்கிறாங்க, சந்தோஷத்தோடு கேட்கிறாங்க. ஆனா அதுல நிலைத்திருக்க முடியாத வாழ்க்கை பார்க்க முடியுதா? கடைசியில அந்த வசனத்தின் நிமித்தம், ஆமா இயேசுவை நோக்கி வரும் பொழுது என்ன செய்யறாங்க? வசனத்தின் நிமித்தமாவே என்ன வருது? உபத்திரவம், துன்பம், பாடுகள் வருது. என்ன ஆச்சு? வசன திருமத்தமாகவே. என்ன வசன திருமத்தமாக? என்னைக்கு இயேசு கோயில் வாசப்படி எடுத்து வச்சாரே அன்னைக்குதான் என்ன வரும்? இயேசு கோயில் வாசப்படி எடுத்து வச்சாலே, இயேசு கோயில் வாசப்படி கால்நட்டு எடுத்து வச்சாலே என்ன ஆகும், பக்கத்து இருக்காரு இயேசு கோயில் காப்பாரு அப்படின்னு சொல்லி ஏசுறான், பேசுறான் இல்லீங்களா, ஒண்ணுமோ பயன்படுத்துறான், ஊர் ஊர் விட்டு தள்ளி வச்சிடும் பாரு, பேசுறான் பாத்தீங்களா. இந்த அந்த அம்மா தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னாச்சு, எத்தனை வருஷம் இயேசு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு இல்ல கேக்குறேன். உடனே மக்கள் ஊர் விட்டு தெளிச்சுடுவாங்க, உனக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, உடனே பயமுறுத்தி மக்களை பயமுறுத்தி பயமுறுத்தி எல்லா தடையை போட்டு பயங்கரமா பயமுறுத்தி கடத்துல இந்த என்ன வசனத்தை கேட்கறதுனால இயேசு ஆண்டை நோக்கி வரும்பொழுது இப்படியான பல பயமுறுத்துகள், பல உபத்திரங்கள், பல பாடுகள், கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஊர் மக்கள் மத்தியில இல்ல சொந்த பந்தங்க மத்தியில நடக்குதா இல்லையா, சொந்த பந்தம் எது இருக்குது. சமீபத்துல ஒரு ஒரு அருமையான சகோதரி, அந்த மா அந்த அந்த சகோதரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசு ஆண்டை எண்ணிக்கை எடுத்துக்கினாங்களோ அந்த சகோதரி குடும்பம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டாரெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க, அவங்க சொந்த பந்தங்களாம் புறக்கணிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இயேசுவனை பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அந்த சகோதரி மட்டுமே இயேசுவை மட்டும் பற்றி கொண்டு இயேசுக்காக வாழ்ந்தாங்க, எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க தான், ஆனா மனசு தளரவே இல்லை. வசதிப்போம் உபத்திரம் வருது வராம இல்ல, இயேசு என்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்களோ சொந்த பந்தம் இருக்குது, மாமா மாச்சம் இருக்கிறோம், இல்ல ஊர் மக்கள் இருக்கிறாங்க, தட போடுறாங்க, அது உனக்கு அது உரிமை கிடையாது, ஏன் அவங்க பேசுறாங்க அது பாருங்க. ஆனா இந்த மக்கள் இப்படி அந்த உபத்திரம் சந்திக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, அவ்வளவுதான், ஐயோ போச்சுடா வேணா சாமி எனக்கு எதுக்கு ஒம்பு அப்படின்னு சொல்லிட்டு யார பேச்சு கேட்டு போயிடுறாங்க, ஊர் பேச்சு கேட்டு போயிடுறாங்க. ஊர் தான் உன வாழ வைக்குதா, ஏமா வாழ வைக்கும், எதை கொடுத்து வாழ வைக்கும், குவார்டர் கொடுத்து வாழ வைக்கும், உண்மைதானம்மா. நாரி போய் கிடக்குது ஊர் உலகத்தை போய் பாருங்க, விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அசிங்கமான வாழ்க்கையும் எவ்வளவு நாரி போகணும், அப்படிப்பட்டதான் நாரி போய் கிடக்குது இந்த ஊரு. அப்படிப்பட்ட ஊரை நம்பி நீ நான் என்னத்தை பழைக்க முடியும், முடியுமா, அப்படி போய் நாரி போய் கிடக்குது. அந்த ஊர் தான் உன்னை காப்பாத்துதா கேக்குறேன், அந்த ஊர் மக்கள் தான் தலைவன் தான் காப்பாத்துறானா. இந்த அம்மா கேட்டு பாருங்க, ஒரு ஏழை ஏழை ஒரு விதவை, கணவர் இழந்த ஒரு இளம் விதவை, அந்த விதவை பிள்ளைகளுக்கு பள்ளி விடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அப்பதான் அந்த ஊர் தலைவர் என்ன சொல்றானா, கூட்டத்துக்கு வந்தே அவன் இல்லைன்னா ஃபைனு, 10,000 5,000 அங்க அவங்க எங்க போவாங்க பாருங்க. எவ்வளவு மனுஷனை எப்படி வாட்டி வதைக்கிறாங்க பாருங்க, பிசாசுடைய தந்திரம். மொத்தம் அவன் சுதந்திரமாக ஒரு உண்மையான கடவுளை நாடி வரக்கூடாது, இப்படிக்கு தான் கட்டுப்பாட்டுல உட்கார வச்சு அடிமைத்தனத்துல பாவத்துல விளை வச்சு சந்தோஷத்தை இழக்கி சந்தோஷம் இழந்து கடைசியில எங்க போகணும், நரகத்துக்கணும். அவனும் கேட்டான் நீனும் கேட்ட, வாழ முடிஞ்சா இதாங்க. இடல் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்யறாங்க, போயிடறாங்க, பின்வாங்கி போயிடறாங்க. உபத்திரம் கஷ்டம் வரும்பொழுது பின்வாங்க, எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். இந்த இரண்டாவது வகையை போல நீனும் நான் இருந்துருவே கூடாது, இந்த உபத்திரத்தை பார்த்து இந்த கஷ்டத்தை பார்த்து நீனும் நான் இருந்துருவே கூடாது, அப்படியான மக்களை நீ பார்த்து நீனும் போயிடவே கூடாது, ஜாக்கிரதையாரு. மூணாவது வகையான மக்கள் வாங்க, 18th வசனம் அங்க பாருங்க, இது இரண்டாவது வகை. மூணாவது வகையான எங்க, மூணாவது வகை முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில். அங்க என்ன பாருங்க, 18 வசனத்தை கேட்டும், இவங்களும் வசனத்தை கேட்கிறாங்க, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று. ஐயோ, மூணாவது வகையின் மக்களை பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் வசனம் விதைச்சு, முள்ளுள்ள இடங்களில் போல இருக்கிறாங்க. அந்த முள்ளுல களை செடி எல்லாம் கூட வளரும் போது, முள்ளு கூட வரும்போது அந்த செடி என்ன பண்ணுது, நசுக்கி போட்டுருது, வளர விடுமா, முள் அப்படியே நெருக்கி போடுது. அப்ப இது எதை போயிட்டு பேசுறது, ஆண்டவர் வளரான், சந்தோஷமா வரான், ஆலயத்துக்கு வரான், அப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றான், உலக கவலைகள் அந்த கவலையை கொடுத்து அப்படியே பாரம் கவலை கவலை அத கவலை இந்த கவலை சொல்லிட்டு அப்படியே மனுஷன்லாம் கவலை மேல கவலை. அப்புறம் பல்வேறு பாவ இச்சைகள் அவனை தாக்குது, பாவ இன்பங்கள் அவனை தாக்குது, அப்படியே விசுவாசத்துல வளர விடாதபடி கவனம் சிதறுது, மனசு சிதறுது, பாவ இச்சைகள் பாவ பழக்க வழக்கங்கள் அவனை ஆட்டி படைக்குது. எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன், அப்படியே நெருக்கி போட்டு அவனை பலனற்று போகிற பலத்தவனாய் மாற்றி விடுகிறது. எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன், இந்த மூணு வகையான மக்கள் என்ன பண்றாங்க, வசனத்தை கேட்கிறாங்க தான், ஆனா என்ன கொடுக்கல, நீ நானும் ஜாக்கிரதையாக்கும், இந்த வகையான மக்களை போல நீனும் வாழ்ந்துருவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்ச முன்னாடி கேட்டோம், எந்த வார்த்தையை கேட்டோம், இயேசுவாண்டவர் பத்தி கேட்டோம், இயேசுவாண்டவர் எதுக்காக வந்தான்னு சொல்லி பார்த்தோம், நீ நானு அடைய வேண்டிய இது ரட்சிப்புங்கிற காரியம் அடைய வேண்டும் சொல்லி பார்த்தோம், எவ்வளவு உன்னதமான திட்டம், எவ்வளவு மகத்தான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை காத்திருக்கிறது, அதைய பிசாசு காமிக்கவே மாட்டான். மூணு வகையான மக்களையும் பார்க்கும் பொழுது ஒன்னு பிசாசு இருதயத்தை பதிக்க விடா அப்படி பொறுக்கிட்டு போயிடுறான். ரெண்டாவது வகையில பார்க்கும் பொழுது ஐயோ எவ்வளவு பரிதாபம், அவங்களுடைய வாழ்க்கையில ரெண்டாவது வகையில எதுல கற்பாரமேல் விதைக்கப்பட்டவர்களை போல அவர்கள் அப்படியே எழும்பி வராங்க, சந்தோஷமா வராங்க, கடைசில கஷ்டம் போராட்டம் உபத்திரம் வந்து பார்க்கும்பொழுது பயந்தடிச்சு பின்வாங்கி போறாங்க. உபத்திரம் அவங்களை சந்திக்கும் பொழுது, போராட்டம் சந்திக்கும் பொழுது, கஷ்டம் சந்திக்கும் பொழுது அவன் சொல்றான்னு சொல்லிட்டு அவன் பேச்சை கேட்டு மனுஷன் பேச்சை கேட்டு போயிடறாங்க. உலகத்தை காப்பாத்து கவர்ந்து விழுந்து போயிடறாங்க, பயந்துடுச்சு போய் ரசல அவன் காப்பாத்தினானா, யாருக்கு நஷ்டம், ஐயோ எவ்வளவு பரிதாபம். மூணாவது வகையான மக்கள் என்ன செய்யறாங்க, அடேயப்பா வராங்க, அவங்களும் வசனத்தை கேட்கறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, உலக கவலை, அந்த கவலை இந்த கவலை, அவனை குறித்து கவலை இவனை குறித்து கவலை, அவ்வளோ உலக கவலைனாலே பாரப்பட்டு. அப்புறம் ஐஸ்வர்யத்தின் மயக்கமா, ஐஸ்வர்யத்தின் எப்படிங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கமா, மயக்கம் சொல்லி போட்டுருப்பாருங்க, பண ஆசையில விழுந்து போய் கிடக்கிறான், மயக்கம், பண பித்து, பணம் பேர்ல, பொருளாசை மேல, அப்புறம் பாவ இச்சைகள், இப்படி பல பாவ இன்பங்கள்ல அவன் தாக்குது, அவன் வளரவிட அப்படி என்ன செய்யுது, நெருக்கி போட்டு பலன் நச்சவனாய் போயிடுதுங்க. அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீனும் நான் இந்த வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்டு உன்னுடைய வாக்குல இந்த மூணு வகையான போல இருப்பான் என்றால் நீ பலனற்றவனாய், ஐயோ இயேசுவான உன்னதமான அந்த கடவுள், அந்த கடவுள் அவர் விதித்த அந்த உன்னதமான திட்டத்துல நீ வராதபடி பிசாசு அவன் விரித்த வலையில சிக்கி நாரி விழுந்து போய் தான் மிச்சம். உண்மையா இல்லையா, இயேசுவானர் வந்த நோக்கம் உன்னுடைய வாக்குல நிறைவேறாதபடி, இயேசுவான உன்னதமான திட்டம் உன்னுடைய வாக்குல நிறைவேறாதபடி, இயேசுவின் ரட்சிப்பை நீ அடையக்கூடாதபடிக்கு, நீ அந்த நரக வாழ்விலிருந்து தப்பித்து பரலோக வாழ்க்கைக்குள்ள வராதபடிக்கு, ஐயோ இப்படியான பயங்கரமான அந்த மூணு வகையான மக்களை போல் நீனும் வாழ்ந்துடுகிற காரியம் எவ்வளவு பரிதாபம், என்ன பலன் இருக்கு. நீ பார்த்தோமே மூணு வகையான மக்களும் எந்த பலனுமே இல்ல. நீனு நானும் ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மூணு வகையான போல நீனு நானும் போயிடவே கூடாது, பலன் கிடையவே கிடையாது, எந்த பலனும் பார்க்கவே முடியாது. ஒண்ணு நீ பிசாசு இறையாயிர, இன்னொன்னு உபத்திரங்கள் போராட்டங்கள் துன்பங்கள் கத்தியில அதை பார்த்து பயந்து மனுஷ பயம், மனுஷன் பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து மனுஷனுக்கு இறையாயிர, இன்னொன்னு உலக இன்பங்கள் பாருங்க, உலகத்துக்கும் மனுஷனுக்கும் பாவ இழுப்புகளுக்கும் இரையாகி கடைசியில பலனற்ற மனுஷனாக போயிடுற. இத்தனைக்கு அவன் வசனத்தை கேட்டும் எவ்வளவு பரிதாபம் பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கு, வசனத்தை கேட்டும் இப்படிப்பட்ட பலனற்ற மனுஷனா இருப்பா என்றால் யாருக்கு நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். மூணாவது மூணு வகையை பார்த்தோம், கடைசியா நாலாவது வகையை பார்த்து முடிக்கிறோம். நாலாவது வகை அங்க பாருங்க, இருபதாம் வசனம் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30 கவனிக்கிறீங்களா, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30 1:60 1:100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். கடைசியாக நாலாவது வகையான நிலம் எப்படிப்பட்ட நிலம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், இவர்கள் வசனத்தை கேட்டு. இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லுதுங்க, இந்த இடத்துல இங்க பாருங்க எட்டாம் வசனம் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர பயிராகி, அப்படியேப்பா அந்த 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 செடி எப்படி வளருதுங்க, நான் சொன்னேன்ல எவ்வளவு பெரிய ஓங்கி வளருது, அந்த மாதிரி அப்படியேப்பா செல்ல செடிப்பா ஓங்கி வளருதான் நல்ல. ஏன் அந்த எந்த இடத்துல விதைக்கப்படுறது, நல்ல நிலத்தில் ஓங்கி வளர்ற பயிராகி 1:30 1:60 1:100 எப்படிங்க பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி என்னத்தோ ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் பலவிதமான மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன செய்ய, ஒருத்தங்க 30 கொடுக்கறாங்க, ஒருத்தங்க 60 கொடுக்கறாங்க, ஒருத்தங்க 100 கொடுக்கறாங்க, ஆக மொத்தம் அவங்க எப்படிப்பட்டவர்கள், பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். இதே லூகா புஸ்தகத்துக்கு வாங்க, லூகா புஸ்தகத்துக்கு வாங்க 8 இதே லூகா புஸ்தகம் 8 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, இன்னும் தெளிவா சொல்லுது பாருங்களேன், லூகா புஸ்தகம் 8:15 அங்க என்ன சொல்லுதுங்க, லூகா புஸ்தகம் 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்பா எங்க நான் கேட்கிறேன், இவங்க நாங்க கேட்கிறேன், இங்க பாருங்க, இவங்க 4 வசனத்தை கேட்டாங்கன்னா, இந்த 4 வகையான மக்களும் வசனத்தை கேட்டாங்கன்னா, 4 வகையான மக்கள் தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், இவங்க தான் என்ன செஞ்சாங்க, பலன் கொடுத்தாங்க இல்லைங்களா. அப்ப நீ நானும் எப்படிப்பட்ட மக்களை போல இருக்கணும், முதல் வகையை போலவா, 2 வகையை போலவா, 3 வகையை போலவா,
எந்த வகையான மக்களை போல இருக்கணும்? நாலாவது வகையை போல. மூன்றாவது வகையா? நாலாவது வகையை போல இருக்கணும். ஏன் நாலாவது வகை எப்படிப்பட்டது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்க பலன் கொடுத்தாங்க. கேக்குறேன், நாலாவது வகையான மக்கள் பலன் கொடுத்தாங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டனர். அவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை சந்திக்காம இருந்தாங்களா? நான் கேக்குறேன், அவங்க பிரச்சனை சந்திக்காம இருந்தாங்களா? அவங்களும் பாவ இழுப்புகள், பாவ நாசு மோசங்கள், பல பல உத்தரங்கள், பல காரியங்கள், சூழ்நிலைகள், பயங்கரமான எதிர்ப்புகள் சந்திக்காம இருந்தாங்களா? சந்திக்காம இருந்தாங்களா கேக்குறேன். சந்திச்சிருப்பாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? சந்திச்சிருப்பாங்களா இல்லையா? இப்படியான பல காரிய உலக கவலைகள், பல காரியங்கள் இருந்திருக்கும். ஆனா அங்க பாருங்க வசனம் என்ன சொல்லுது. லூக்கா 8:15 வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில், உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, அந்த வசனத்தை இருதயத்தில் பதிய வைத்து, ஆழமாய் பதிய வைத்து, மனதில் இருத்தி, பொறுமையுடனே, பொறுமையுடனே அப்படின்னு என்ன அர்த்தம்? பொறுமையுடனே என்ற பதம் சும்மா இல்லைங்க. அப்படியே விடாபுடியாக, அப்படியே சோர்ந்து போகாமல். அதனாலதான் நீங்க பாருங்களேன், ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க, எடுத்துக்கோங்களேன். ரோமர் புஸ்தகம் 2:17 வசனம், ரோம புஸ்தகம் 2:17 வசனம் வாங்க. 7 வசனம், ரோமர் 2:7 வசனம், ரோமர் 2:7 வசனம் அங்க பாருங்க. ரோமர் 2:7 வசனம் அங்க சொல்லுது, இதுதான் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எவ்வளவு அழகா சொல்லுது, நித்திய ஜீவ வாழ்க்கை அளிப்பார், பரலோக வாழ்க்கை அளிப்பார். யாருக்கு? யாருக்கு? சோர்ந்து போகாம. சோர்ந்து போகாமல்னா அந்த பதம் சும்மா இல்ல, சாதாரண பதம் இல்ல, வெறும் சும்மா அற்புமா நினைச்சிடாதீங்க. சோர்ந்து போகாமல்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சா? இவங்களும் நாலாவது வகை மக்கள் போல, நாலாவது வகையான மக்கள் இவங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்துச்சா? போராட்டம் இல்லாம இருந்துச்சா? உபத்திரம் இல்லாம இருந்துச்சா? பாவ சந்தோஷங்கள், பாவ இழுப்புகள், பாவ கவர்ச்சிகள் இல்லாம இருந்துச்சா? எல்லாமே இருந்துச்சு. வசனத்தை கேட்டு நன்மையும் உண்மையுமான இருதயத்துல வைத்து காத்து பொறுமையுடனே சோர்ந்து போகாமல் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சகித்து பொறுத்து விடாபடியாக. இயேசுவே கடவுள், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், அவரே என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாத கடவுள், இவரே, அவரே இல்லாமல் வேறு நாம இந்த உலகத்துல கட்டளையிடப்படவில்லை. அவர் தான் இயேசு, அவர் தான் வழி, அவர் தான் ரட்சிப்பின் வழி. அவர் வர்த்தாரு வேறு வரையில்லை சொல்லி ஆழமா அவர் இருதயத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, என் இயேசு ஒருவர் தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியும், இந்த உலகத்துல வேற எவரும் இல்லைன்னு சொல்லி ஆழமா மனதுல பதிய வைத்து, புரியுதா? ஆழமா மனதில பதிவித்து உலகத்தை பார்த்துட்டு, அவன் பயமுறுத்தலை பார்த்து, இவனும் பயமுறுத்தலை பார்த்து, இந்த பாவ கவர்ச்சிகளை பார்த்து, இந்த பிசாசு இடம் கொடுத்துக்கிட்டு ஜாக்கிரதையா. மூன்று வகையில போல நீ நானும் போயிடவே கூடாது. நாலாவது வகையினை போல நீ வாழணும், அப்பதான் பலன். பார்த்தமா இல்லையா? நன்மை உண்மையுமான இருதயத்திலே பதிய வைத்து காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் அழியாமையும் ஜீவனையும், அங்க பாருங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு, கவனிக்கிறீங்களா? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு என்னங்க? அவங்க பேர் என்னங்க? அவங்க பேர் என்ன? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள். They are seeking. தேடுன்னு சும்மா இல்ல, தேடுன்னு எப்படி தேடுறாங்க? சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? வர்றாங்க ஆலயத்துக்கு, வராங்க ஒவ்வொரு வாரம், வராங்க பிரயாசப்படுறாங்க. அது எவ்வளவு தூரமா இருந்தாலும், கால்நடையா நடந்து வந்தாலும் பிரயாசப்படுறாங்க. ஐயோ நான் போயானும், ஐயோ இயேசுவை கண்டுகொள்ளணும், இயேசு மன்னிப்பு பெற்றானும், இயேசு பிள்ளையா வாழணும், இந்த உலகம் பொல்லாத உலகம் நகரி போய் கிடக்குது, போதும் நான் வாழ்ந்தது போதும், ஐயோ என் பாவத்துல விழுந்து போனது போதும், என்னத்தை கண்டேன், ஐயோ நாரி போனதா மிச்சம், வேண்டாம், இயேசு ஒருவரே வழி, அவர் தான் எனக்கு மன்னிப்பு, அவர் தான் விடுதலை, அவர் தான் நித்திய ஜீவனை அளிப்பார் சொல்லுது. அப்படியான நித்திய ஜீவன வாழ்க்கை, பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது, இயேசுவை கண்டுகொள்ள வேண்டுமா? அப்படியாக இயேசுவை கண்டுகொள்வதுக்கு சும்மா இல்ல, அவன் என்ன செய்யறான்? தேடுறான், பிரயாசப்படுறான். ஏன்? மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுறான். அது கனம் அழியாம, மகிமை சாதாரணமான காரியம் இல்லை. உலகமோ அழிஞ்சிடும், ஆசபாசங்களோ அழிஞ்சிடும், பாவ கவர்ச்சிகளோ அழிஞ்சிடும். இன்னுமா ஏமாத்தி, இன்னுமா வஞ்சகப்படுத்தி, இன்னுமா உன்னை சுக்குநூறாக்கி போட்டு, இன்னுமாய் நிம்மதி இழக்க செய்யும். உண்மையா இல்லையா? ஆனா இவன் எதை தேடுறான்? இவன் எதை தேடுறான்? அழிவாகி அழிவை தேடுறானா? அழியாமையும் நித்தியத்தையும் கனத்தையும் மகிமையும் தேடுறான். தேடுறான்னு சும்மா இல்ல, எவ்வளவு பிரயாசம். தேடுறதுன்னா என்ன பதம்? தேடுற பதம் என்ன? எப்படிப்பட்ட பதம்? பிரயாசப்படுறான். தேடுறா சும்மா இல்ல, எப்படி தேடுறான்? எப்படி தேடுறான்? தேடுதல் ஒரு பதம் என்ன சொல்ல தெரியுமா?
நீதிமொழிகள் சொல்லுது. நீதிமொழி இரண்டாம் அதிகாரம் வாங்க, நீதிமொழி இரண்டாம் அதிகாரம் வாங்க, தேடுதல் என்ற பதத்தை காமிக்கிறேன் பாருங்க. இப்படியாக தேடுறான் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம். நீ எப்படி தேடணுமா? நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் 764 பக்கம், என் மகனே நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்துவிட்டு அழைத்து அதை வெள்ளியே போல் நாடி புதையலைகளை புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நீ தேவனை அறிகிற அறிவை கண்டடையா எதை போல தேடணுமா? புதையலை தேடுகிறது போல தேடணும். புதையல் ஐயோ அவர் கொடுக்கிற ரட்சிப்பு புதையல் போன்றது, ட்ரெஷர், இது பொக்கிஷங்க, சாதாரணமான இல்ல. நீ நினைச்சு பாரு உன்னுடைய வாழ்க்கையில இது உட்கார்ந்துருக்காங்க, இந்த உட்கார்ந்துருக்காங்களே இவங்க ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா ஐயோ இந்த பொக்கிஷத்தை கண்டுகொண்டாங்க, இந்த இயேசுங்கிற பொக்கிஷத்தை கண்டுகொண்டாங்க, இயேசுங்கிற ஐஸ்வர்ய சம்பந்தராக இயேசுவை கண்டுகொண்டாங்க, இந்த இயேசுவின் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டாங்க, இயேசுவின் சந்தோஷத்துக்குள்ள வந்துட்டாங்க, ஐயோ இன்னைக்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு அவங்க பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்றாங்க. இவங்களுக்கு இல்லாத பிரச்சனையா? இவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு, ஆனாலும் அது மட்டும் என்ன செஞ்சாங்க? வழி இயேசு ஒருவரே ரட்சிப்பு, இயேசு ஒருவரே மெய்யான வழி, இயேசு ஒருவரே நித்தியமான வாழ்வு, இயேசு ஒருவரே பரலோக வழின்னு சொல்லி அவரை இருக்க பிடித்துக் கொண்டாங்க, இருக்க பிடிச்சுக்கிட்டாங்க, இருக்க பிடிச்சுக்கிட்டாங்க. அத்தனை பிரச்சனை மத்தனும் தேடினாங்க, தேடினாங்க, தேடினாங்க. புதையலை தேடி போல புதையல் பொக்கிஷம், உலகம் காமிக்கிற பொக்கிஷம் அற்பமானது, சொத்துமானது, மயக்கம், கவர்ச்சின்னு சொல்லியா கவர்ச்சியா காமிக்கும். ஆனா காணல் போல, காணல் நீரை போன்றது, வஞ்சகம். ஜாக்கிரதையா முதல் மூணு வகையை போல நீனு நான் வாழ்ந்துருவேன் கூடாது. யாரை போல இருக்கணும்? மூணாவது வகையை போல. இன்னைக்கு நீ இந்த வார்த்தையை கேட்கிற, புரிஞ்சுக்கோ, இந்த வார்த்தையை கேட்கிற என்றால் இந்த வார்த்தையை நீ என்ன பண்ணும், வசனத்தை என்ன பண்ணும், சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு கூடாது. ஐயோ மணியாச்சு, ஐயோ போகணுமே, ஐயோ போகணுமே, ஐயோ அந்த சிந்தனை, இந்த சிந்தனை, அந்த சிந்தனை, அதை பத்தி இதை பத்தி, ஐயோ நான் போய் நான் ராகு உங்களுக்கு என்ன குழம்பு ஆக்கணுமே, ஐயோ அந்த குழம்பு ஆகணும் பண்ணுமே, அந்த அவமாரம் இவமாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சிந்தனை, விளையாட்டை பத்தி, பசங்க வந்தா விளையாட்டை பத்தி, பப்ஜியை பத்தி, இப்படியே சிந்தனை. யாருக்கு இடம் கொடுக்கறது? இது பிசாசுக்கு இடம் கொடுக்கறது. ஏன் அவன் வசனத்தை பொறுக்கி போட்டு நீ ரட்சிப்படக்கூடாது? வசனத்தை கேட்டினா முடிஞ்சிக்காத, டே பிசாசு இழுத்துட்டு போயிடறான். உபத்திரம் ஊர் மத்தியில, உலகத்து மத்தியில், அதை பார்த்து இவனை பார்த்து மனுஷனை பார்த்து பயந்து, ஐயோ அவன் தொந்தரப்படுத்துறான், அவன் பேசுறான் பேசுறான், ஊர்தான் காப்பாத்துதான் கேட்கிறேன், அவன் தான் ரசிக்கிறானா கேட்கிறேன், அவன் தான் பரலோக்கு கூட்டு போறானா கேட்கிறேன். பாவத்தை ஊட்டி கொடுப்பான் ஒழிய, ஒருவனும் ஒருவனும் உன்னை நீ ரசிக்கவே மாட்டான், ஒருவனும் உன்னைய நீ ரசிக்க எவனும் வரவே மாட்டான். பாவத்தை ஊட்டி கொடுக்க முன்னாடி வருவான், ஆனா கெடுத்துட்டு போயிட்டே இருப்பான். உண்மையா இல்லையா? நம்பாத, எந்த மனுஷனையும் நம்பாத, எந்த மனுஷனையும் நம்பாத. யாரு ஒருவர் நம்பு? இயேசு ஒருவர் நம்பு. அவரை நோக்கி பார், அவரை நோக்கி பார், அவரை நோக்கி பார். அவர் ஒரு தான் வழி, அவர் ஒரு தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பா இயேசுவை நோக்கி வரும் பொழுது நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுக்களாக சந்தோஷமாய் வாழற வாழ்க்கை உண்டு. ஐயோ நித்தியமாகிய அழிவாக அழிவில்லாத கனமாகிய மகிமையை தேடுவாங்க, நித்திய ஜீவனை அவரை அழிப்பார் சொல்லுது. எப்படி தேடணுமா? நித்திய ஜீவனை அழிப்பார். எப்படி தேடணும்? சோர்ந்து பார்க்காமல் பொறுமையோடு நன்மையான உண்மையான இருதயத்துல இந்த வசனத்தை காத்து விடாப்படியாக, விடாப்படியாக. எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை சோர்வுகள் வரட்டும், விட்டுறாத, விடாப்படியாக. புதையில தேடுற போல தேடுவாயாகில் அன்றைய தேவனை அறிவு அறிவை கண்டடைவான் சொல்லுது. அப்படியாக இயேசுவை கண்டுகொண்டு இயேசுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை நித்தியமான வாழ்வை பெறுகிற வாழ்க்கை. ஆகவே இப்படிப்பட்ட நாலாவது வகையை போல நீ நானும் வாழும் பொழுது அவர்கள் எதை கொடுக்கிறார்கள்? எதை கொடுக்கிறார்கள்? பலனை கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அடேப்பா, பலன் கொடுக்கிற வாழ்க்கை இவர்கள் மாத்திரம்தான். இப்படி அவனை பலன் கொடுக்கிற மனுஷனே வாழுகிறாயா? இல்லை என்றால் எப்பொழுது அவனை தாழ்த்து அன்றே இந்த நாளில் இந்த உலகத்துல நான் பலன் இல்லாதபடி வாழ்றேன் சாமி, நாரி போய் கிடக்குறேன், நான் பலன் கொடுக்கிற மனுஷனா வாழணும் சாமி, எனக்கு உதவி செய்யும். கேப்போமா? ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, மனநிலை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்கு ஆஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நாங்களுடைய சமூகத்துல இந்த வார்த்தையை கேட்க முடியாது, ஓடி ஓடி வந்ததுக்கு ஆஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தை எவ்வளவு உன்னதமான வார்த்தையே சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த நாளில கூட நீர் அருமையான கர்த்தாவே, ஓமையை குறித்து ஓமையை காண்பித்து எவ்வளவு புரியும்படியாக சத்தியத்தை ஓமை மூலமாக கர்த்தாவே எங்களை கர்த்தாவே விளக்கப்படுத்துவதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கேட்கிறவன் அன்றைய கர்த்தாவே காதலுவன் கேட்க கடவன் சொல்லுது சுவாமி. இன்னைக்கு நாங்கள் காதலுவன் ஆயிருப்போம் என்றால் கேட்கணும் சுவாமி, அன்றைய கேட்கணும் சுவாமி. நாங்கள் கேட்டும் அன்றைய உணராதபடி போயிடக்கூடாது சுவாமி. அந்த மூன்று வகையான மக்களை போல ஐயோ நாங்கள் போயிடக்கூடாது சுவாமி. எங்களை மன்னியும். இன்னைக்கு நாங்கள் மூன்று வகையான மக்களை ஒருத்தராயிருக்கிறோம் சுவாமி. எங்களை மன்னியும் சுவாமி, எங்களை மன்னியும் சுவாமி, எங்களை மன்னித்தலும். நாலாவது வகை என்னை போல அன்றே நாங்கள் அந்த வசனத்தை கேட்டு
அந்த வசனங்கிற ரட்சிப்பின் வசனத்தை கேட்டு, அந்த வசனமாக இயேசு ஆண்டவரை கேட்டு, அந்த இயேசு கொடுக்கிற மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, இயேசுக்குள்ளா வாழற தவிர வேறு வழியில சொல்லி, நாங்கள் சோர்ந்து போகாமல் அழியாமையும் கனத்தையும் மகிமையும் தேடுகிறவர்களாக, அன்றைய தேடுகிறவர்களாக, அன்றைய உண்மையின் நன்மையான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே, விடாப்பிடியாக பொறுமையுடனே, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டம் வந்தாலும் நாங்கள் சலிக்காதபடி, அசராதபடி, இயேசுவை பற்றி கொண்டு, இயேசுவே ரட்சகர்னு சொல்லி அறிந்து, இயேசுக்குள்ளாக இயேசுவை கண்டுகொள்ளும் மட்டுமாக, நாங்கள் புதையலை தேடுகிறது போல அந்த பொக்கிஷமாக இயேசுவை கண்டுகொள்ளும் மட்டுமாக, நாங்கள் விடாப்பிடியாய் விடாப்பிடியாய் மும்புறமாய் செயல்பட கிருபை செய்ய சுவாமி. அன்றைய மூன்று வகையான மக்களை போல நாங்கள் போயிடாபடி, ஐயோ அப்படியாக பலனற்று போயிடாபடி, நான்காவது வகையினு போல, நான்காவது வகை போல நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக, பலன் கொடுக்கிறவளாய் வாழ கிருபை செய்ய சுவாமி. எங்களை ரட்சியும் எங்களை மன்னியும் அன்றையது பலன் கொடுக்கிறவளாய் மாற்றி போடு சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசிரியம் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.